الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بانفسهم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك ضعف الإيمان أو كما قال صلى الله عليه وسلم قال أنيتم الله سبحانه وتعالى ورونته ورتاهم சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபியங்கள் தபவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் கொண்டு கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எவைகள் எனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் அறிவிருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசு மாக்குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னர் பணிவான ஒரு வேண்டுகோள். மிம்பர் மஸ்ஜிதுடைய எந்த மாடியில் இருக்கிறதோ அந்த இடத்தை பூர்த்தி செய்துவிட்டேன் இடங்களை நிறைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். எனவே வயோதிபர்கள் நோயாளிகள் படியேறி வருவதற்கு ஏதாவது காரணங்கள் சங்கடங்கள் வருத்தங்கள் உள்ளவர்களை தவிர ஏனே அனைவரும் தயவு செய்து மேல் மாடிக்கு வந்து அமருமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களாக நம்மை படைத்து இரண்டு விதமான தன்மைகள் உள்ளவர்களாக நம்மை அமைத்து வைத்திருக்கிறான். ஒன்று மலக்குமார்களுடைய அந்த தன்மை, நன்மை செய்கின்ற உணர்வு, அல்லாஹ்வை வணங்குகின்ற உணர்வு, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வும் நமக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறார். இது ஈமான் கூடுகின்ற பொழுது வருகின்ற உணர்வு. அடுத்த உணர்வுதான் ஷைத்தானுடைய சில உணர்வுகளையும் மனிதனுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். பாவம் செய்கின்ற எண்ணம், அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்கின்ற அந்த மனோ அந்த நிலை ஷைத்தானின் புறம் இருந்து நமக்கு வருகிறது. ஈமான் உறுதியாக இருக்கின்ற பொழுது ஷைத்தானுடைய ஆதிக்கம் குறையும். ஈமான் பலஹீனப்படுகின்ற பொழுது ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்கள் நமக்கு பல்வேறுபட்ட தவறான எண்ணங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அதனாலதான் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அபூபக்கர் அலிலான்னு சொல்லியிருக்கிறார்கள், அல் ஈமான் யஸீது வயன்குஸ், ஈமான் குறையும் கூடும். கூடி குறைகின்ற அமைப்பில் அல்லாஹ் ஈமானை வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பிலே நமது முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய ஆரம்ப நிலைமை மிக மோசமான ஒரு அமைப்பில் இருந்தது. பாவம், என்னென்ன பாவங்கள் உலகத்தில் இருந்ததோ அனைத்து பாவங்களிலும் அவர்கள் கொடிகட்டி பறந்தார்கள். நபி அவர்கள் நபியாக வருகின்ற சமயம் உலகத்தில் என்னென்ன பாவங்கள்,
நடக்க வேண்டுமோ அனைத்தையும் சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். பாவத்தில் தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள். பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் ஈமானிலும் ஜீரோவாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, நான் பேச இருக்கின்ற அந்த தலைப்பை சொல்லி ஆரம்பித்தால் தெளிவாக இருக்கும். தூக்கத்தை துவங்குகின்றவர்களுக்கும் விழித்திருப்பதற்கு உதவியாக இருக்கும். பாவங்கள் தவறுகள் குற்றங்களில் இருந்து நாம் எப்படி திருந்துவது, பிறரை எப்படி திருத்துவது, இதனுடைய தலைப்பு. தான் எப்படி திருந்துவது, பிறரை எப்படி திருத்துவது, நபியவர்கள் எப்படி திருத்தினார்கள் என்பதை நான் தெளிவாக பேசியிருக்கிறேன். எனவே தவறு செய்யாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள் யாரும் இருக்க முடியாது, மலக்குமார்களையும் நபிமார்களையும் தவிர. மலக்குமார்களும் நபிமார்களும் தான் பாவம் செய்யாதவர்கள். மலக்குமார்களுக்கு பாவ உணர்வே கிடையாது. லாயா அசூன் அல்லாஹ் அமரகம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாவே சொல்லிவிட்டான். கண்ணியமான அந்த அமைப்பிலே மனிதர்களாகிய நாம் பலகீனமானவர்கள். ஈமானிலும் அமலிலும் சில சமயம் கூடுகிறோம், சில சமயம் குறைகிறோம். சில நேரம் ஒரு நாளைக்கு 4 நேரம் தொழுகிறோம், 3 நேரம் தொழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம். சில நாளிலே குரானை தொட்டு பார்ப்பது கிடையாது. சில நாட்களிலே திக்கருடைய வாடையும் கிடையாது. சதக்கா தான தர்மங்கள் கொடுக்காத நாட்கள் எத்தனையோ என்று நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் தவறோடு கலந்ததாக இருக்கிறது. கண்ணியமான இதை மாற்றி அமைக்கின்ற அந்த கட்டுப்பாட்டு அந்த ஆதிக்கத்தை அல்லாஹ் ஒரு வகையில் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆனுடைய ஆயத், நிச்சயமாக அல்லாஹ் லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், தம்மிடம் இருக்கின்ற திருத்த வேண்டிய விடயங்களை ஒரு கூட்டம் திருத்துவதற்கு மனசு வைக்காமல் அல்லாஹ் திருத்துவது கிடையாது. நாம் திருந்த வேண்டும் என்று வைராக்கியம் வைத்தால்தான் அல்லாஹ்வுடைய நசீபு அங்கே வரும். சிலர் நினைத்தார்கள் திருந்தினார்கள், சிலர் நினைக்கவில்லை, கெட்டுப்போய் கெட்ட நிலைமையிலே அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். எல்லா துறைகளிலும் இருக்கிறார்கள். பாவிகளிலே திருந்திய சகாபாக்களிலும் சில கெட்ட பண்புள்ளவர்கள் இருந்தார்கள், திருந்தாமலே செத்தவர்களும் இருக்கிறார்கள். அதாவது அந்த மனிதர்களில் பாவிகளில் ஒருவன் இருந்தான், அம்ர் இப்னு லுஹை. அவனுடைய வேலை கண்ணியமான ஒன்றை சொல்லுகிறேன், இந்த சம்பவத்தினோட நான் விளங்குகின்ற படிப்பினை என்ன தெரியுமா, நல்லவர்கள் எந்த சூழலிலும் நல்லவர்கள் தான், கெட்டவர்கள் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் போனாலும் கெட்ட வேலை தான் செய்வார்கள். மஸ்ஜிதிலும் மஸ்ஜிதுக்குள்ளும் பாவம் தான் செய்வார்கள். கெட்ட பண்புள்ளவர்கள். இவனுடைய பழக்கம் பிற்பக நடிக்கின்ற பண்பு. இவன் தவாப் செய்கின்ற காபத்துல்லாவிலே மக்கள் தவாப் செய்கின்ற பொழுது அவர்களுடைய பணங்களையும் பொருட்களையும் ஒரு ஒரு கொக்கி போன்று ஒரு கம்பை வைத்து, வளைந்த ஒரு குடை கம்பு போன்று வளைந்த ஒரு கம்பு மரக்கம்பை வைத்து அப்படியே மக்களுடைய பொருட்களை அப்படியே அதை மாட்டி எடுப்பான். இவன் திருந்தவில்லை. இவன் அந்த பழக்கத்தோட வாழ்ந்து 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 அப்படியே செத்து மடிந்தான். நபியவர்கள் அவனை பற்றி பின்னால் சொன்னார்கள், அவன் கண்ணியமானவர்களே அந்த கொக்கையோடு அவன் மக்களுடைய பொருட்களை எதிலே மாட்டி எடுப்பானோ அந்த அந்த கம்போடு அந்த அந்த தடியோடு நரகத்தில் இருக்க கண்டேன். கண்ணியமான எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் மௌத்து வரும். எப்படி வாழ்கிறோமோ அதுதான் நம்முடைய முடிவு. எதை அடிக்கடி பேசுகிறோமோ அதுதான் சக்கராத்தில் வரும். எதை அடிக்கடி கேட்கிறோமோ அதுதான் சக்கராத்தில் தேவைப்படும். எதை அதிகமாக பார்க்கிறோமோ அதைத்தான் சக்கராத்திலும் பார்க்க தேவைப்படும். அது இல்லாவிட்டால் அவருக்கு அந்த நேரத்திலே சிரமமாக இருக்கும். கண்ணியமான திருந்த வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்கள், நான் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் திருந்தக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவான். பலருடைய நிகழ்வை நாம் அதுக்கு சான்றாக சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணியமான இஸ்லாத்துக்கு முன்னால் கொலைகாரன் என்ற பெயர் எடுத்தவர்கள், மதுபானம் அருந்தியவர்கள், இன்னும் பெரிய பெரிய எத்தனையோ பாவங்களை செய்தவர்கள். கண்ணியமானவர்களே, நபியை கொல்ல வேண்டும் என்று வெளியாகினார்கள். நபியுடைய தலையோடு வருவேன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையோடு வருவேன். அப்படி போனவர்கள் இடையிலே சகோதரியுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். சகோதரியுடைய வீட்டுக்கு சென்று சகோதரிக்கு அடிக்கிறார்கள். அவர் முஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் மச்சானுக்கு அடிக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். அப்படி அவர்களுக்கு இரத்தம் வருகின்ற அளவு அடிக்கிறார்கள். அப்படியே திடீரென்று ஒரு குரானுடைய பிரதி இருந்தது. முழுமையாக குரான் ஒன்று சேர்க்கப்படாத காலம், ஒவ்வொரு பகுதியும் எழுதப்பட்டிருக்கும். சூரத்து தாஹா எழுதப்பட்ட அந்த ஒரு ஏடு இருந்தது. அதை கண்டார்கள். அதை கண்டவுடன் அதை கனிமனுடைய பிடிக்க பார்த்தார்கள். பிடிக்க விடவில்லை. நீங்கள் குளித்து விட்டு தான் வர வேண்டும், சுத்தமில்லை. நீங்கள் குளித்து வந்தார்கள், தொட கொடுத்தார்கள். தொட்டு அதை ஓதி பார்த்தால் அதில் பின்னால் வருகிறது ஆயத்துகள், இன்னனி அன் அல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். என்னை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் கிடையாது, என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற ஆயத்து உட்பட அவர்களை ஓதி பார்க்கிறார்கள். அப்பொழுது கண்ணியமானவர்களே, நான் திருந்த வேண்டும் என்று எண்ணம் வைக்கிறார்கள். இதுவரைக்கும் கொலைகாரன், எவ்வளவு பெரிய கொலைகாரன், அந்த கொலைகார பட்டியலிலே எந்த அளவு முன்னேறினார்கள், நபியவர்களை கூட கொள்வதற்கு நான் தயார், நான் திருந்த வேண்டும் என்று மனசிலே வந்தது. நபியை கொல்ல வந்த மனிதரை அல்லாஹ் எப்படி மாற்றினான், எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் முழு தகுதியும் உமரிடம் இருக்கிறது. தன்னை கொல்ல வந்த நபரை நபி அவர்கள் எப்படி மாற்றினார்கள், கண்ணியமானவர்களே, அப்படியே திரும்பினார்கள். அந்த உமரலிலான எப்படி மாறினார்கள், அவர்களுடைய அபிப்பிராயம், நபியவர்களுடன் வந்து சொன்ன சில அபிப்பிராயப்படி சில குரானுடைய வசனங்கள் இறங்கின. ஃபர்தாவுடைய ஆயத்துக்கள், பெண்கள் முழுமையாக மறைக்கின்ற அந்த ஆயத்துக்கள் உமரலிலுடைய ஆலோசனை பேரில், மதுபானத்துடைய ஹராமாக்கப்பட வேண்டிய அந்த தடை சட்டங்கள் உமரலினுடைய அந்த சிந்தனையில் அபிப்பிராயத்தில் இறங்கியது. அல்லாஹ் ஏற்கனவே முடி செய்திருந்தான், ஆனால் உமரலினுடைய நாவை அதற்கு ஏற்றவாறு பேச வைத்தான் அல்லாஹ். பாவங்களில் ஈடுபட்டவர், கண்ணியமானவர்களே, நபியும் வேண்டாம், இஸ்லாமும் வேண்டாம் என்று விரண்டோடினார். ஊரை விட்டு ஓடி இன்னும் ஒரு ஊருக்கு, வேறு நாட்டுக்கு செல்வோம் என்று கப்பலிலே ஏறி பயணம் போக பார்த்தார். கப்பலுக்கு ஏற தயாராகிவிட்டார். மனைவி இஸ்லாத்துக்கு வந்தார்கள். கணவனை தேடி நபியிடம் வந்து, யார சொல்றதா இக்ரிமா, எப்படிப்பட்ட லிஸ்ட் என்றால், எங்கு கண்டாலும் கொல்ல வேண்டிய பட்டியலில் பேர் இருந்தது. எங்கு கண்டாலும் அவர்களை கொல்ல வேண்டும், அப்படிப்பட்ட லிஸ்டிலே உள்ளவர்கள் தான் இக்ரிமா ரலியல்லாஹுவர்கள். அவர்களை மனைவி நபியிடம் அனுமதி பெற்று, யார சூழலா, நான் அவரை கூட்டிக் கொண்டு வந்தால் மன்னிப்பீர்களா? ஆ, மன்னிப்பேன். கூட்டிக் கொண்டு வருவதற்கு தயாராகி செல்கிறார்கள். அங்கே ஒரு கப்பலில் ஏற தயாராகின்ற பொழுது அங்கும் அல்லாஹ்வுடைய தீன் மார்க்கம் தாவத்து கொடுக்கப்படுகிறது. கலிமாவின் பக்கம் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் திரும்பி வருகின்ற பொழுது மனைவியை சந்திக்கிறார். மனைவியோடு அப்படியே வந்து மனைவியுடைய புத்திமதி, மனைவியுடைய தாவத், அப்படியே தான் திருந்த வேண்டும், உங்களுக்கு திருந்தலாம், உங்களை நபியவர்கள் மன்னிப்பதாக கூறியிருக்கிறார்கள் என்று கூட்டிக் கொண்டு வந்து கண்ணியமானவர்களை அவர்களையும் நபியோடு இணைத்து இஸ்லாத்துக்கு வர வைத்து முஸ்லிமாக்கி மோமினாக்கி, அப்படி எங்கு கண்டாலும் கொல்லப்பட வேண்டிய, காபத்துல்லாவுடைய திரையில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் இவரை கொல்லுங்கள் என்று நபியவர்கள் சொன்ன நபரை கண்ணியமான யர்மூக் யுத்தத்திலே, யர்மூக் என்று சொல்லக்கூடிய அந்த போரில் யுத்தத்திலே கடைசி நேரத்திலே மூன்று சஹாபாக்கள் சக்கராத் ஹாலிலே தண்ணீர் கேட்டார்கள். தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. மூன்று, முதலாவது கேட்டார் ஹாரிஸ் என்பவர், அவருக்கு கொண்டு வரப்பட்டது. பக்கத்திலே அயாஷ் என்று சொல்லக்கூடியவர் கேட்டார். ஹாரிஸ் சொன்னார், அயாஷுக்கு கொடுங்கள். சக்கராத் ஹாலிலே தன்னுடைய தாகத்தை கட்டுப்படுத்தி பிறருடைய தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கின்ற அந்த மூவரில் ஒருவராக மாறினார்கள். இரண்டாவது நபரிடம் போகிறது. மூன்றாவது நபர் இக்ரிமா கேட்கிறார், ஷஹாதத்துடைய உயிர் தியாகம் செய்யக்கூடிய கனிமன் அப்படியான பாக்கியத்தை எங்கு கண்டாலும் கொல்ல வேண்டும் என்ற பட்டியலில் இருந்த நபரை மாற்றியது. திருந்தலாம், எவ்வளவு பெரிய பாவியும் திருந்த வேண்டும் என்று மனசு வைத்தால் அல்லாஹ் அவருக்கு திருத்தத்துடைய வழிகளை காட்டிக் கொடுப்பான். பெரும்பெரும் முக்கியமான சஹாபாக்கள் ஆரம்ப கட்டத்தில் பெரிய கேவலமான பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். கனிமனே, அந்த இப்படி இன்னொரு நிகழ்வு தெரியும், நபியவர்கள் எப்படி திருத்தினார்கள் என்பதையும் இணைத்து பேசுகிறேன். மஸ்ஜிதில் இருக்கின்ற பொழுது ஒரு வாலிபர் வருகிறார். வாலிபர் வந்து நபியிடம் உட்கார்ந்து என்ன விடயம், எனக்கு ஜினா செய்வதற்கு அனுமதி தாருங்கள், ஜினா செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். கண்ணியமானவர்களே, பள்ளி மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய ரசூல் நபியிடம் பரிசுத்தமான இடத்துக்கு வந்து எனக்கு ஜினா செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட வாலிபருக்கு நபியவர்கள் எப்படி திருந்துகின்ற அந்த வழியை கையாண்டார்கள், எப்படி திருத்தினார்கள். கனிமனை பாவம் செய்பவர்களை ஒதுக்குவது, சபிப்பது, அவர்களை வீட்டை விட்டு விரட்டுவது அல்ல வழி. அவர்களுக்கு அழகான முறையில் புத்திமதி சொன்னால் அவர்கள் திருந்துவார்கள் என்று புத்திமதி சொன்னார்கள். துவா கேட்டார்கள், உட்கார வைத்து கேட்டார்கள், வாலிபரே நீங்கள் ஜினாவுக்கு அனுமதி கேட்கிறீர்கள். ஜினாவுக்கு கேட்டார்கள், முதலாவது உங்களுடைய தாயோடு யாராவது ஜினா செய்வதை விரும்புவீர்களா, உடைய தாயோடு ஒருவர் ஜினா செய்வதை நீங்கள் அனுமதிப்பீர்களா, மாட்டேன். உங்களுடைய தாயுடைய சகோதரி சாட்சியோடு பெரியம்மாவோடு, மாட்டேன். உடைய தந்தையுடைய சகோதரி மாமியோடு, இப்படி மகரமான பெண்களை சொல்லி காட்டி காட்டி இவர்களோடு யாராவது ஜினா செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்ட பொழுது கண்ணியமானவர்களே, அந்த வாலிபர் மாட்டேன், எல்லாவற்றுக்கும் சொன்னார் நான் விட மாட்டேன். அப்பொழுது நபியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னிடம் அனுமதி கேட்கிறீர்கள் ஜினா செய்வதற்கு, நீங்கள் ஜினா செய்வதும் யாருடைய ஒரு தாயாக இருக்கும், சகோதரியாக இருக்கும், யாரோருடைய உறவினர் பெண்ணாக இருக்கும், அவர்களும் விடமாட்டார்கள் என்று அவருக்கு படுகின்ற அந்த அமைப்பிலே, புத்திக்கப்படுகின்ற அமைப்பிலே புத்திமதி சொல்லிவிட்டு நெஞ்சிலே கையை வைத்தார்கள். கனிமனை புத்திமதி சொன்னார்கள், துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, தகாத வழியில் பாவிக்காமல் இவரை நீ பாதுகாரு என்ற துவாவை நபி அவர்கள் கேட்டார்கள். அந்த வாலிபர் சொல்கிறார், எனக்கு நபியை சந்தித்து வெளியே ஆகிய பின்னர் வாழ்க்கையிலே விபச்சாரத்தை போன்று வெறுப்பான பாவம் எதுவும் கிடையாது. கனிமணி, அப்படிப்பட்ட நபர்களையும் நபியவர்கள் திருத்தினார்கள், அப்படிப்பட்ட நபர்களும் திருந்தினார்கள். கனிமன் அந்த அமைப்பிலே நம்மிடமும் சிலர் பழக்கங்கள், நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்கள் இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளில் இருந்தும் என்ன நன்மை என்ன பாவம் வெளியாகிறது என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். கூட்டத்தில் என்ன செய்கிறோம், தனிமையில் என்ன செய்கிறோம், பகலில் என்ன செய்கிறோம், இரவில் என்ன செய்கிறோம். கண்ணியமானே, இந்த அமைப்பில் தான் நம்முடைய மௌத்தும் வரும். நம்முடைய மரணம், எதை அதிகமாக செய்கிறோமோ, அதிகமாக கேட்கிறோமோ, அதிகமாக பார்க்கிறோமோ அந்த அமைப்பில் தான் வரும். எனவே நாம் நம்முடைய தவறுகளை திருந்த வேண்டும், நான் திருந்த வேண்டும் என்ற உண்மையான எண்ணத்தோடு அல்லாவிடம் துவா கேட்பதுதான், அதை மனசால் நினைத்து கண்ணீர் வடித்து அழுவதுதான் உண்மையான தௌபா. எத்தனையோ பெரிய பெரிய மேதைகளும் ஆரம்பத்தில் பெரிய பாவிகளாக இருந்தார்கள், நான் திருந்த வேண்டும் என்று மனசு வைத்தார்கள். கண்ணியமான் என்று பெரிய மேதைகளாக நாம் அவர்களுக்கு துவா செய்கிறோம். ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய ஒரு வலி, இறை நேசர், அவருடைய பெயரை கேட்டு அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா என்று துவா கேட்கிறோம். அந்த ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்ப நிலம் எடுத்துக்கொண்டால், அவர் ஒரு திருடர் கூட்டத்தின் தலைவராக இருந்தார். மக்களுடைய பணங்களை பயமுறுத்தி, ஆயுதத்தை நீட்டி, பயங்காட்டி, கத்தியை நீட்டி மக்களுடைய பணங்களை பறிக்கின்றவராக இருந்தார் அவர். கண்ணியமானவர்களே, ஒரு கட்டத்தில் அவர்கள் தௌபா திருந்தக்கூடிய சந்தர்ப்பம் வருகிற திருந்துகிறார். இன்று ஃபுதைலுக்கு யார் ரஹ்மத்துல்லாஹி என்று நாம் அவர்களை புகழ்ந்து அவருக்காக துவா செய்து அவருடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக மாற்றுகிறோம். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி பெரியோரு இசைத்துறையில் மியூசிக்கிலே மூழ்கி இருந்தார்கள். அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி இசை கருவிகளோடு தான் சுற்றுவார்கள். அப்படி அந்த துறையிலே மூழ்கி இருந்த அந்த வாலிபரும் ஒரு கருத்துப்படி அவர்கள் ஒருமுறை அந்த இசை கருவியை இசைக்கின்ற பொழுது அதிலிருந்து ஒரு குர்ஆன் ஆயத் ஓசை வெளியாகிறது. அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், ஈமான்தாரிகள் இன்னும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்களுடைய உள்ளங்கள் பயப்படுகின்ற சந்தர்ப்பம் வரவில்லையா என்ற கருத்தில் உள்ள ஆயத்தோசை கேட்கிறது. அப்பொழுது அவர்கள் அதை உடை தெரிந்துவிட்டு அன்றிலிருந்து திருந்தினார்கள். கண்ணியமானவர்களே, ஹதீஸ் துறையிலே மிகப்பெரிய ஒரு மேதையாக மாறினார்கள். நபி அவருடைய ஹதீஸ் துறையிலே பெரிய ஒரு அறிஞராக மாறினார்கள். அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸ் துறையிலே மோமியங்களுடைய ஒரு தலைமை வகிக்கின்ற ஒரு இமாமாக மாறினார்கள். ஆரம்ப நிலைமை மிக மோசமாக இருந்தது, திருந்த வேண்டும் என்று திருந்தினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பிலே நம்மிடமும் சில பழக்க வழக்கங்கள் ஒரு ஒரு வயசிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சிலர்களுடைய பண்பாட்டில் சில மோசமான பண்புகள் இருக்கின்றன. பொய் பேசுவார்கள், ஏமாற்றுவார்கள், மற்றவருடைய குறைகளை பேசுவார்கள், மற்றவர்களுடைய என்ன குடும்பங்களை பிரிப்பார்கள், மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களுக்கு வஞ்சகம் செய்கின்ற பண்பு இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த பண்புகள் நம்முடைய நன்மைகளை அளிக்கின்ற பண்புகள். பண்பாடு திருந்தாமல் நம்ம சொர்க்கம் போக முடியாது. அஹ்லாக் இல்லாமல் கனிமனை சொர்க்க பாடையும் நமக்கு கிடைக்காது. வெறும் இபாதத், வெறும் திக்ர், வெறும் குர்ஆன் ஆயத் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. ஒரு பெண் இருந்தார், அவர் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய பெண்மணி, பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய பெண்மணி, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்ற பெண்மணி. அந்த பெண்மணி செய்வது வெளியில் பார்க்கின்றவர்களுக்கு எல்லாமே நன்மைகள், எல்லாம் பெரிய வலியத்துள்ள இறை நேச செல்வியாக இருந்தார். ஆனால் ஒரு முறைப்பாடு வந்தது அந்த பெண்ணை பற்றி. என்ன முறைப்பாடு? இல்லா அன்னஹா துஸி ஜாரஹா, பக்கத்து வீட்டார்களுக்கு இவளால் சிரமம், பக்கத்து வீட்டார்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறார், பக்கத்து வீட்டார்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுகிறார், இவருடைய முடிவு என்ன? சொன்னார்கள் நபி அவர்கள், அந்த கெட்ட, அந்த அஹ்லாக்குடைய மோசடி, பண்புடைய மோசடி, அவள் நரகவாதி என்றார்கள். அதே போன்றுதான் பூனையோடு சம்பந்தப்பட்ட பெண்ணும், வணக்கசாலி பெண்மணி, பூனைக்கு தீனி கொடுக்கவும் இல்லை, கட்டி போட்டால் அவிழ்த்து விடவும் இல்லை தின்னுவதற்கு, அவளையும் நபி அவர்கள் நரகத்தில் கண்டேன் என்றார்கள். கண்ணியமான பண்பாடு, நம்முடைய கெட்ட குணங்கள், பொய் பேசுகின்ற பண்பு இருக்கிறதா, அது வியாபாரத்தில் இருக்கலாம், அது குடும்பத்தில் இருக்கலாம், இன்றிலிருந்து திருந்த வேண்டும் என்று மனசு வைத்து நாம் அல்லாவுடன் துவா கேட்டால் அதிலிருந்து திருந்தலாம். அல்லாவுடைய சாபத்துக்குரிய பாவம் பொய், ஏமாற்றம் பொய், நயவஞ்சகத்துடைய அடையாளம். எனவே செயல்களுக்கு வாயை திறந்தாலே தூசணம் வெளியாகும். நமது பாசையிலே ஊத்த பேச்சு என்று சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, இது நாம் முனாஃபிக்குகள் என்பதற்கு தெளிவான அடையாளம். யாரிடம் எடுத்ததற்கெல்லாம் தூசண வார்த்தைகள், பத்து வார்த்தை பேசினால் அதில் மூன்று வார்த்தை தூசணம் வரும், ஐந்து நிமிடம் பேசினால் ஐந்து தடவை அவருடைய வாயிலே அந்த கேவலமான வார்த்தை வரும். முனாஃபிக்குடைய அடையாளத்திலே கண்ணியமானவர்களே மூணு கேள்விப்பட்டிருக்கிறோம். பேசினால் பொய் பேசுவார், வாக்களித்தால் ஏமாற்றுவார், வாக்கு மீறுவார், நம்பினால் மோசடி செய்வார். கண்ணியமான நான்காவது ஒரு அடையாளம், முனாஃபிக்குடைய அடையாளம் ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது. நான்காவது அடையாளம் மிக குறைவாகத்தான் இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது, பேசினால் யாரோடாவது வாய்க்கு வாய் வாய் தர்க்கம் வந்தால், யாரோடாவது கோபப்பட்டால், விவாதம் புரிந்தால், ஆகியவ பண்ணினால் தூசணம் பேசுவார். தூசணம் பேசுவது கண்ணியமானே நரேஞ்சகத்துடைய அடையாளம். எனவே எனக்கு திருந்தலாம், என்னுடைய நாவை எனக்கு கட்டுப்படுத்தலாம், நாக்கு என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் சுவர்க்கம் போக முடியும் என்ற வைராக்கியத்தை எடுத்து திருந்துகின்ற அந்த வழியில் நாம் முயற்சிக்க வேண்டும். எத்தனையோ சஹாபாக்கள் புத்திமதி கேட்டு வந்தார் நபியிடம், யாரும் சொல்ல ஏதாவது புத்திமை சொல்லுங்கள். நபியவர்கள் பெரிய பயான் பண்ணவில்லை, பெரிய ஒரு புத்திமை சொல்லவில்லை, நாவை நாக்கை பிடித்து காட்டி சொன்னார்கள், குஃபா அலைகஹாதா, இதை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள், உனக்கு அது போதும், இதை பொய் சொல்லாமல் பாதுகாத்துக்கொள், புறம் பேசாமல் பாதுகாத்துக்கொள், கோல் மூட்டாமல் பாதுகாத்துக்கொள், இதனால் தூசணம் பேசாமல் பாதுகாத்துக்கொள், அல்லாவுக்கு மாறுபாடான வார்த்தைகள் பேசாமல் பாதுகாத்துக்கொள், இது உனக்கு நான் சொல்கின்ற புத்திமதி என்றார்கள். சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லுங்க, நாங்கள் நாக்கு எவருடைய நாவால் செய்த பேசிய குற்றங்களுக்கும் தண்டிக்கப்படுவோமா, இதனால் செய்த செயலுக்கும் எங்களுக்கு தண்டனை கிடைக்குமா, அல்லாஹ் குற்றம் படிப்பானா? சொன்னார்கள் நபி அவர்கள், அவளை எப்பும் இல்ல அசாயுது அல்சிரத்தையும், மக்களை முகங்குப்புற நரகத்தில் தள்ளக்கூடியது அவர்களுடைய நாவுடைய விபரீதத்தை தவிர வேற என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். திருந்த மனசிறந்தால் நம்முடைய நாவிலிருந்து நல்ல விடயங்கள் வழியாகும். அதனால் தனது சொன்னார்கள், இன்னும் ஒரு சாவி புத்திமதி கேட்டு வந்த பொழுது லா யசால் ரிசானுக்கு ரத்துபம் என்றிக்கிறீர்களா, உன்னுடைய நாவு எப்பொழுதும் அல்லாவுடைய திக்கரால் நலைய வேண்டும். அல்லாவுடைய திக்கரை செய்து செய்து உன்னுடைய நாவு உன்னுடைய நாக்கு எப்பொழுதும் அந்த உமிழ் நீர் எச்சு ஊறிக்கொண்டிருக்க வேண்டும், எச்சிலே உன்னுடைய நாக்கு திக்கரால் நலைய வேண்டும் என்றார்கள். கனிவன் அதான் பேச்சு ஒரு முக்கியமான பகுதி, பேசப்படுகின்ற ஒவ்வொன்றும் எழுதப்படுகிறது. மாயல் சிதுமின் கவுளின் இல்லாததை ரத்தீபன் அத்தீத், பேசுகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் ரத்தீப் அத்தீத் என்ற மலைக்குமார்கள் எழுதுகிறார்கள். நன்மையா ரத்தீப் அலைஹிஸ்ஸலாம், தீமையா பாவமா அத்தீத் அலைஹிஸ்ஸலாம் எழுதுகிறார்கள். எனவே கண்ணியமானே, நாக்கை கட்டுப்படுத்துவது மிக முக்கியமான திருத்தமாக இருக்கிறது. அடுத்தது கண்ணியமானவர்களே, சில பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, நாம் சுதந்திரவானாக மாறுகிறோம். நம்முடைய சில கெட்ட நமக்கு நாமே அநியாயம் செய்து கொள்கின்ற தாக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற விபரீதத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற சில பண்புகளை நாம் திருத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். என்னுடைய தலைப்பின் பிரதானமான நோக்கம் அதுதான். கனியமானவர்களே, சில பண்புகள் அதை சொன்னேன், சில பழக்க வழக்கங்கள் சில பாவனைகள் நம்மிடம் இருக்கின்றன. கவலைக்குரிய விடயம், ஒரு காலம் இருந்த சில பாரிய குற்றங்கள் இன்று சமூகத்திலே மீண்டும் தலை தூக்குகிறது. அதில் குறிப்பான ஒன்றுதான் கண்ணியமானே சொல்ல வேண்டிய கட்டம், அமானிதமான நிலைமை. இந்த இடத்தில் இருக்கின்ற எல்லோரும் நல்லவர்கள், இந்த பழக்கம் இல்லாதவர்கள், இந்த பண்பு இல்லாதவர்கள், இந்த கெட்ட பாவனைகள் இல்லாதவர்கள் என்ற நல்லெண்ணத்தில் இந்த பழக்கம் உள்ளவர்களை நாம் அழகாக திருத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சில கெட்ட பாவனைகள் மீண்டும் நம்முடைய இளம் சிறார்களிடம், வாலிபர்களிடம், சில மூத்தவர்களிடம் தலை தூக்கி வருகிறது. கண்ணியமானவர்களே, நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது ஹலால் ஹராத்தை பற்றி ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஆராஃபிலே நபி அவர்கள் உம்மத்துக்கு மக்களுக்கு யுஹில்லு லஹும் அத்தய்யிபாத், நல்ல விடயங்களை சுத்தமான விடயங்களை பரிசுத்தமான விடயங்களை பொருட்களை தான் அவர்களுக்கு ஹலாலாக ஆக்குவார் என்றால் என்ன, நல்ல உணவுகள், ஹலாலான உணவுகள், ஹலாலான பொருட்கள் தான் நம்முடைய உடம்புக்குள் செல்ல வேண்டும். நம்முடைய இரத்தங்களிலே சுத்தமான இரத்தம் ஓடுவதற்கு இந்த ஹலாலான பாவனைகள் பொருட்கள் தான் அதற்கு உதவியாக இருக்கும். அடுத்தது கெட்ட மோசமான அசுத்தமான மக்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பொருட்களை எல்லாம் அந்த நபி ஹராம் ஆக்குவார். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பிலே இன்று பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் சில பாவனைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை கொலை செய்கின்ற பாவனைகள் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, கண்ணுடைய யாரும் தவறாக இருக்க கூடாது, எடுக்க முடியாது, நாம் சொல்வது அமானிதம் கடமை என்பதால் சொல்கிறேன். இது இன்று நம்முடைய இஸ்லாம் முஸ்லிம்களுடைய எதிர்காலத்தை பாழாக்குவதற்கு மிக முக்கியமான தாக்கம் வகிப்பது இந்த தொடர்புகள் தான், இந்த பாவனைகள் தான். அறிவு கல்வியில வீழ்ச்சியா, இந்த பாவனையும் ஒரு காரணம். பண்பில் பண்பாடுகளிலே பழக்க வழக்கங்களிலே என்ன பின்னடைகிறோமா, இந்த கெட்ட பழக்கம் இந்த பாவனைகள் ஒரு காரணம். கனிமலை நமது பாரிய நோய்களுக்கு காரணமாக அமைகிறதா இந்த பாவனைகள். அதுதான் புகை பழக்கமும் போதை வஸ்து பழக்கமும், வாலிபர்களுடைய சிறுவர்களுடைய போதை பழக்கத்தை பற்றி பேசிக் கொள்கின்ற அலட்டிக் கொள்கின்ற மூத்தவர்களும் தாம் புகைக்கின்ற பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும். தெளிவாக நான் அமானிதமாக முன்வைக்கிறேன். கண்ணியமானவர்களே, உள்ளத்தால் கேளுங்கள். நான் சொல்கின்ற விடயங்களை இறுதி நேரத்தை அடைந்து விட்டேன், முடிக்கின்ற கட்டத்தை அடைந்து விட்டேன். மிக முக்கியமான விடயத்தை நான் சொல்ல வருகிறேன். இந்த பழக்கங்களை நாம் திருத்தாமல் நமது ரூஹு வெளியாக கூடாது. நமது ரூஹு போவதற்கு இந்த பழக்கம் காரணமாக இருக்கக்கூடாது. கனிமணே, இந்த இரண்டும் இஸ்லாத்துடைய பார்வையில் நமக்கு நாமே தீங்கிழைக்கின்ற வஸ்துக்கள். கண்ணியமானவர்களே, ஒன்று புகைப்பழக்கம், அடுத்தது போதை வஸ்து பழக்கம். அது நெருப்பாக இருக்கலாம், அது பவுடராக இருக்கலாம், அது தண்ணீர் வஸ்தாக இருக்கலாம், அது இன்ஜெக்ஷனாக இருக்கலாம், அது நாவிலே நாக்கிலே வைத்து சுவைக்கின்ற ஒரு வஸ்துவாக இருக்கலாம். அது கண்ணியமானவர்களே, அது அன்றாடம் சர்வசாதாரணமாக பாவிக்கின்ற வெற்றிலை, பீடா, பாபுல் இதுவாக இருக்கலாம். இதில் தீங்குதான் இருக்கிறது, நனவுகள் கிடையாது. இன்று போதை வஸ்தை பற்றி பேசுகின்றவர்கள் சர்வசாதாரணமாக புகையிலை பாவிக்கிறார்கள், சுண்ணாம்பு பாவிக்கிறார்கள். இதில் என்ன நனவு இருக்கிறது? ஏதாவது விட்டமின் இருக்கிறதா? ஏதாவது சக்தி இருக்கிறதா? ஏதாவது ஆரோக்கியம் இருக்கிறதா? உடம்புக்கு ஏதாவது என்ன நனவு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஆபத்துகள் தான் அதிகம். கனிமலை, எந்த பாவனையும், ஹலாலான உணவு, நாம் குடிக்கின்ற ஹலாலான பானங்கள், அதே போன்று நபியவர்கள் காட்டி தந்த சக்தி மிக்க உணவுகள், இது நமக்கு நனவு. இதற்கு மாற்றமாக சந்தேகத்துக்குரிய ஹராமான பாவனைகள், கனிமலர்களே, நமக்கு நாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொலைக்கு தயாராகிறோம். பலாத்தக்கத்தில் அம்புசக்கம், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ள வேண்டாம், நீங்கள் தற்கொலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு தெரிந்த தற்கொலை, தூக்கு போட்டு தொங்குவதும், என்ன கழுத்தை வெட்டி கொள்வதும், ட்ரெயினிலே பாய்வதும், மேலே மேலிருந்து கீழே பாய்வதும், பாலத்திலிருந்து பாய்வதும், என்ன வாகனத்துக்கு பாய்வதும், இது மாத்திரம் அல்ல, நஞ்சு பிடிப்பது மாத்திரம் அல்ல. கண்ணியமானவர்களே, ஒரு பொருள் உதாரணம் சொல்கிறேன், ஒரு வாகனத்தை ஒரு 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பைக்கை புல் கேஷுக்கு ஒருவர் வாங்குகிறார், அதுவும் அவருடைய பைக் தான், 2 வருடங்கள் கட்டி வாங்குவதற்கு ஈஸி பேமெண்டிலே வாங்குகிறார், அதுவும் அவருக்கு சொந்தமாக போகின்ற பைக் தான், இரண்டுமே அவருக்குரிய பைக். ஒரே நாளிலே நஞ்சு குடித்து தாவுபவரும், 10 வருடமாக புகைப்பழக்கத்தில் மரணிப்பவரும், கொலை குற்றத்திலே கண்ணியமானவர்களே, அது காரணம் என்றால் நோய்க்கும் என்ன ஹார்ட் வருத்தமாக இருக்கலாம், அது ஹார்ட் அட்டாக் ஆக இருக்கலாம், அது வேறு வருத்தமாக இருக்கலாம், அது கேன்சராக இருக்கலாம், அந்த நோய் தான் மரணத்துக்கு ஒரு காரணம். அந்த நோய் வருவதற்கு இந்த பழக்கம் காரணம் என்றால் இவரும் தன்னை தானே கொலை செய்தவர். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஹாஜியாராக இருக்கலாம், அவர் உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்திருக்கலாம், ஏன் அவர் பெரிய பெரிய மார்க்க பொறுப்புகளில் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் நிர்வாக பொறுப்பில் இருக்கலாம், நிர்வாக உறுப்பினர்களில் இருக்கலாம், ஏன் பெரிய பெரிய சமூக சேவைகளில் ஈடுபடலாம், அவருடைய மரணத்துக்கு காரணம் அந்த பழக்கமா? அவரும் சூசைட் பண்ணியவருக்கு சமமானவர்கள். இதுதான் ஆய்வுடைய முடிவு. கனிமணி, எனவே இந்த பாவனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துவோம், நிறுத்துவோம், இல்லாமலாக்குவோம், மனசு வைத்தால் முடியும். எத்தனையோ பெரிய பெரிய பாவிகள் திருந்தினார்கள், நான் முன்னால் சொன்னேன், நேரத்தோடு வந்தவர்களுக்கு அது தெரியும், வராதவர்கள், பிந்தி வந்தவர்கள், ஆரம்பத்தில் உள்ளவர்களை கேட்டு விலகிக் கொள்ளுங்கள், எப்படி திருந்தினார்கள், நபியவர்கள் எப்படி திருத்தினார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக உங்களுடைய கரங்களால் நீங்களே அழிவை தேட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் கை உதவியாக இருக்கிறது. எல்லா விடயங்களுக்கும் உங்களுடைய கரங்களால் நீங்களே அழிவை தேட வேண்டாம். குர்ஆன் ஆயத், அல்லாஹ்வுடைய நேரடி குர்ஆன் ஆயத்துக்கு மாற்றமாக இருக்கு. போதை வஸ்துக்கள் சைத்தானுடைய தூண்டுதல், அசுத்தமான செயல் என்று வேறு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஹதீஸில் நபியர்கள், லா பரர வலா திரார், நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுகின்ற, நோய் ஏற்படுகின்ற, சிரமங்கள் ஏற்படுகின்ற விடயங்களை நீங்களும் செய்ய வேண்டாம், மற்றவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படுகின்ற விடயங்களையும் நீங்கள் செய்ய வேண்டாம். சிலர்கள் பொது இடங்களிலேயே பாய்ப்பார்கள், பொது ஆபீஸ்களிலே பாய்ப்பார்கள், மக்கள் நிற்கின்ற இடங்களில் பாய்ப்பார்கள், மக்கள் நடமாடுகின்ற இடங்களில் பாய்ப்பார்கள். இது ஜார், பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தீங்கிழைத்தால் மூமினே கிடையாது என்றார்கள் நபி அவர்கள். ஈமானுடைய அடையாளத்துக்கு மாற்றம். கண்ணியமான, அடுத்ததாக உடம்பிலே, வாயிலே, அல்லது நம்முடைய என்ன மூச்சு வெளியாகின்ற பொழுது ஒரு வகையான துருநாற்றம் ஏற்படுகிறது. இது எந்த அளவு பாரதூரமானது என்றால், உணவுப் பொருள் இருக்கிறது, வெங்காயம், வெள்ளப்போடு, இந்த லீக்ஸ் போன்ற பாடை அதிகமான டாக்கான வாசங்கள் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டால் கூட அந்த வாடையுடன் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் என்று நபியவர்கள் ஒதுக்கினார்கள் அந்த இனத்தை என்றால், ஹலாலான நபியவர்கள் தடுக்கவில்லை அந்த உணவுகளை. நபியவர்கள் சாப்பிடுவதை தவிந்து கொண்டார்கள். இந்த வெங்காயம் வெள்ளப்பூடு போன்ற அந்த வாடையான பொருட்களை ஆனா மக்களுக்கு சாப்பிட அனுமதி கொடுத்தார்கள். அந்த சாப்பாட்டுடைய வாடையோடு கூட மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் இந்த பாவனை உள்ளவர்கள் அந்த வாடையோடு எப்படி வரலாம்? கனிமணலே, எனவே திருந்துவோம். இன்று கனிமணலே அதிகமாக அங்கே இந்த பொருள் பிடிபட்டது, இங்கு இவ்வளவு பெருமதியான இந்த ஹெரோயின் பிடிபட்டது, இங்கு கஞ்சா பிடிபட்டது என்றெல்லாம் மீண்டும் சில முஸ்லிம்களும் கூட கண்ணியமானவர்களே ஏன் இன்னும் திருந்தாமல் இருக்கிறோம்? ஜொலிக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு ஹபி என்று நினைத்து நாம் பாவிக்கிறோம். வாலிபர்களே, அன்பு சகோதரர்களே, இது உங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கும். எதிர்காலத்திலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்தும். தெளிவாக சொல்வதாக இருந்தால் நாம் ஆண்கள் ஆண்கள் என்ற பட்டியலில் இருந்து நம்மை வெளியாக்கும். தெளிவான முடிவு என்றார். எத்தனையோ பேர் இழந்து விட்டார்கள். திருமணம் முடித்துக் கொடுத்து வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடையாது. வாலிப வயதிலே இளம் வயதிலே பாவித்த பாவனைகள் இன்று அவர்களை வயோதிபமாக்கிவிட்டது. எனவே மனசு வைப்போம், திருந்துவோம். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வீண் விரயம் ஒன்று இருக்கிறது, இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். வீண் விரயம், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய தோழர்கள் சகோதரர்கள் என்று குர்ஆன் சொல்கிறான். கணக்கு போட்டு பாருங்கள் இந்த செலவை, கண்ணியமானவர்களே கணக்கு போட்டு பாருங்கள். ஒன்று 50 ரூபாய் என்று வைப்போம், 55 ரூபாய், 5 ரூபாயை குறைத்து குறைத்து கணக்கு போடுவோம். ஒரு பொருளை ஒரு நாளைக்கு 10 என்று வைப்போம், 500, 10 நாளைக்கு 5000, ஒரு மாதத்துக்கு 15000, 10 மாதத்துக்கு 1.5 லட்சம். கண்ணியமானவர்களே, 10 மாதத்திலே ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு பாவிப்பவர் 1.5 லட்சம் செலவழிக்கிறார் வீணாக. இப்படி ஒவ்வொரு பொருளையும் கணக்கு பாருங்கள். சொந்த வீடு கிடையாது, எத்தனையோ மாச கூலி எரியஸ், எத்தனையோ மாச பீஸ் எரியஸ் பிள்ளையுடைய மதரசாவிலே பாடசாலையிலே, எத்தனையோ வீட்டில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு மருந்து வாங்க பணம் இல்லை, ஆனால் இதற்குரிய பணம் எங்கிருந்து வருகிறது? இதில் குறைபாடு வைக்கிறோமா? நோயாளிக்கு மருந்து வாங்க பணம் இல்லை, ஆனால் இதற்கு பணம் இருக்கிறது. பீஸ் கட்ட பணம் இல்லை, புக் வாங்க பணம் இல்லை, பிள்ளைக்கு பாடசாலைக்கு தரப்பாடங்கள் பேகும் புக்கும் ஷூவும் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் கடன் கேட்கிறார், மற்றவரை கையேந்துகிறார். இதை பாவிப்பதற்கு எங்கிருந்து பணம் வருகிறது? என கண்ணியமானே கணக்கு போட்டு பார்த்தால் இந்த வீண்பிரயம் என்ற ஒரு காரணமே நாம் திருந்துவதற்கு போதுமாகும். எனவே கண்ணியமானே, நம்முடைய பழக்க வழக்கங்களை திருந்துவோம், மனசு வைப்போம், அல்லாவிடம் துவா கேட்போம், தனிமையிலிருந்து சிந்திப்போம், அல்லாவிடம் அழுவோம். எப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்தையும் அல்லாஹ் நம்மிலிருந்து இல்லாமல் ஆக்குவான். எனவே எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான பரிசுத்தவான்களாக நம்மை மாற்றுவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உற்றவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, போற முஸ்லீம்கள் மூமிகள் அவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, யாரை உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, நமது பண்பாடுகளை சீர்திருத்துவாயாக, தூய்மையான பண்புகளை தருவாயாக, யாரை நல்ல பழக்க வழக்கங்களை தருவாயாக, கெட்ட பண்புகளை விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துவாயாக, திருந்துகின்ற வழிமுறைகளை நமக்கு காட்டி தருவாயாக, மற்றவர்களை நுணுக்கமாக பண்பாக திருத்துகின்ற வழிகாட்டில் நமக்கு தருவாயாக, யாரை முஸ்லீம்களுடைய நிலைமையை சீராக்குவாயாக, இஸ்லாத்திய முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவாயாக, நமது நாட்டு நிலைமையை சீராக்குவாயாக, உலக முஸ்லீமுடைய நிலைமையை சீராக்குவாயாக, முஸ்லீம்கள் உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை கொடுப்பாயாக, ஈமானன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.